أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது இந்த அமர்விலே அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனை நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்பட்ட நல்ல முஸ்லிம்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுவின் வேதத்திலே முரண்படுவதிலிருந்தும் தர்க்கிப்பதிலிருந்தும் சந்தேகம் கொள்வதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரையிலிருந்து 30வது வசனங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நாடிய அளவிற்குள்ள வசனங்களை இன்று இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது சென்ற அமர்விலே இந்த 30வது அத்தியாயத்தின் அந்த விளக்கத்தை நாம் கூறும்போது அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய தௌஹீதுடைய அத்தாட்சிகளை, அவன் ஒருவன்தான் என்பதற்குரிய அத்தாட்சிகளை விவரித்ததற்கு பிறகு, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறான் என்று குறிப்பிட்டோம். அதாவது 29வது வசனத்திலே அல்லாஹுதான் உங்களுக்காக வானம் பூமியில் உள்ளவற்றையெல்லாம் படைத்தான், பிறகு வானத்தை ஏழாக அமைத்தான், அவன் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான், இப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் எப்படி நிராகரிக்க முடியும் என்று கூறி மூன்று விஷயங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே வருவான் என்பதை குறிப்பிட்டோம். மூன்று விஷயங்களை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே வருவான். அதிலே ஒன்று மனிதன் படைக்கப்பட்டதற்கு முந்திய உள்ள நிலை, அவன் எப்படி இருந்தான் என்று. இரண்டாவது, அவன் படைக்கப்பட்டு வாழ்கின்ற இந்த துன்யா எவ்வளவு அற்பமானது என்பதை நினைவுபடுத்துவான். மூன்றாவதாக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை. இந்த மூன்று விஷயத்தை மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் நினைவூட்டிக் கொண்டே இருப்பான். அப்படி நினைவூட்டும் போதுதான் இந்த மனிதனுடைய உலக வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாகவும், இந்த மனிதனை ஆகிரத்தோடு தொடர்பு படுத்துவதற்காகவும், இந்த மனிதனுடைய உண்மை நிலை, அதாவது ஈமான்தான் மனிதனுடைய ஆரம்பம், இஸ்லாம்தான் மனிதனுடைய ஆரம்பம், குஃபுர் ஷிர்க் இவையெல்லாம் இடையில் ஷைத்தானின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டவை என்பதை விவரிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படைப்பை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். புரியுதுங்களா? ஏனென்றால் பொதுவாக மற்றவர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் பின்னால் வந்தது, இஸ்லாம் இடையிலே வந்தது, அதாவது நபிமார்களோடு தொடர்பு படுத்தி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் முஹம்மது நபியுடைய காலத்திலிருந்துதான் இஸ்லாம் வந்தது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அல்லவா. எங்களுடைய மூதாதைகள் எப்படி இருந்தார்கள்? குரேஷிக நபியிடத்திலே கேட்டார்கள், எங்களது மூதாதையின் மார்க்கத்திலிருந்து நீங்கள் எங்களை மாற்றுகிறீர்களா? நமது மூதாதைகள் எப்படி இருந்தார்கள் என்ற கேள்வியை நபியிடத்திலே வைத்தார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக என்ன இங்கே விவரிக்கிறான் என்றால், உங்கள் மூதாதை என்றால் நீங்கள் முதல் உங்கள் தந்தையை பாருங்கள், அவர் எந்த மார்க்கத்திலே இருந்தார், அவர் எந்த இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டாரோ அந்த இறைவனை தானே வணங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சந்ததியில் தானே நீங்கள் வந்தீர்கள். அவரை சொர்க்கத்திலிருந்து வழித்தவர செய்து அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வைத்து சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கி கொண்டு வந்த அந்த ஷைத்தான் உங்களையும் வழிகெடுக்கலாம். அவன் வழிகெடுக்கக்கூடிய வழிகள் தான் குஃபுரும் ஷிர்க்கும். ஆகவே இஸ்லாம் தான் உங்கள் உண்மையான மூதாதைகளின் மார்க்கம். மூதாதையர்களுக்கெல்லாம் முதல் தந்தையாகிய உங்கள் முதல் பிதாவாகிய தந்தையாகிய ஆதமுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், ஈமான் தான். அப்ப இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஇத் கால ரப்புகல் மலாயிகத் இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். அந்த பிரதிநிதியார் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கூறி அந்த ஆதம் எப்படி படைக்கப்பட்டார், அப்போது மலக்குகள் கேட்ட கேள்விகள் என்ன என்பதையெல்லாம் சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்களுடைய சந்ததிகளே உருவாகக்கூடிய மனிதர்களுக்கு, மலக்குகளுக்கு கொடுக்காத ஒரு விசேஷமான ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்பல் என்ற ஒரு அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய, ஒன்றை வைத்து இன்னொன்றை புரிந்து கொள்ளக்கூடிய, ஒன்றை வைத்து இன்னொன்றை ஆராயக்கூடிய, ஒன்றிலிருந்து இன்னொன்றை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அப்பல் என்ற அந்த அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல பொருட்களை எல்லாம் அல்லாஹ் விரிவாக கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன செய்கிறார்கள், அந்த பொருள்களிலிருந்து அடுத்து என்ன உருவாகும் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப மலக்குகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, உங்களுடைய கூற்றிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள், இதை பற்றிய அறிவை நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றிய ஞானம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா 'அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தேடி அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, சிந்தித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான இல்மு எங்களிடத்தில் இல்லையா அல்லாஹ் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீதான் அனைத்தையும் நன்கு அறிந்தவன், நீதான் மகா ஞானவான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே நீங்க சொல்லுங்க என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தெளிவாக எல்லா வஸ்துக்களுடைய அந்த பெயர்களை, அதனுடைய தன்மைகளை, அதன் மூலமாக என்னென்ன பொருட்களை செய்யலாம் என்ற விளக்கங்களை எல்லாம் அங்கே அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப மலக்குகளை பார்த்து சொல்கிறான், நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் அல்லவா, வானங்கள் பூமியிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த மறைவான விஷயங்களை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்தினாலும் எனக்கு தெரியும், நீங்கள் மறைத்தாலும் எனக்கு தெரியும். அப்ப நீங்கள் வெளிப்படுத்தினால் எனக்கு தெரியும் என்றால் எதை அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள் நேரடியாக கேட்டார்கள். அவர்களது உள்ளத்திலே எந்த விதமான ஒரு சந்தேகமோ அல்லது முரண்பாடுகளோ கிடையாது. அவர்கள் என்ன கேட்டார்கள், யா அல்லாஹ் நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம், தொழுகிறோம், நீ எங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், எங்களையே நீ பூமிக்கு இறக்கிவிடலாம் அல்லவா, இதற்கு முன்பு ஜின்கள் இருந்தார்கள், அவர்களை போன்று நீ பூமியில இறக்கக்கூடிய ஒரு சந்ததி குழப்பம் செய்யக்கூடிய, தங்களுக்கு ஒரு கொலை குற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு இனமாக இருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் பயந்து வெளிப்படையாக கேட்டார்கள். ஆனால் அங்கே யாரும் இருந்தால் மலக்குகளுக்குள், மலக்குகளுக்கு மத்தியிலே அங்கே இப்லீஸும் இருந்தான். அப்ப எப்ப அல்லாஹு தஆலா இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் பூமியில் ஒரு கலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன் என்று மலக்குகளை பார்த்து முன்னோக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் முன்வைத்தானோ, அந்த இப்லீஸுடைய உள்ளத்திலே ஒரு விதமான சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் எந்த படைப்பை பற்றி அல்லாஹ், எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கும் போது யாருக்கும் எந்த விதமான அறிவிப்பும் செய்யவில்லை, அதை பற்றிய ஒரு முன் அறிவிப்பு படைப்புகளுக்கு அல்லாஹ் செய்யவில்லை. அப்ப மலக்குகளையே அழைத்து, அதில் ஜிப்ரீல் உட்பட, மீகாயில் உட்பட, இஸ்ராஃபீல் உட்பட அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவ்வளவு மலக்குகளையும் அழைத்து இப்படி அல்லாஹ் ஒரு சிறப்பித்து சொல்கிறான் என்றால், அப்ப அந்த படைப்புக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. ஒரு கால், அப்படி அந்த படைப்பு நம்மை விட, அதாவது இப்லீஸ் அவன் விளங்குகிறான், தன்னுடைய இனத்தை விட சிறப்பிக்கப்பட்டால் அப்போது நான் ரப்புடைய கட்டளைக்கு செவிசாய்க்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உள்ளத்தில் அவன் மறைத்து வைத்திருந்தான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஆலமுமா துபுதூன வமா குன்தும் தக்தூமூ, நீங்கள் வெளிப்படுத்தினாலும் எனக்கு தெரியும், நீங்கள் மறைத்தாலும் மறைத்து வைத்திருப்பதும் எனக்கு தெரியும். அப்ப மலக்குகள் எதையுமே மறைக்கவில்லை, வெளிப்படுத்தி சொல்லிவிட்டார்கள். மறைத்து வைத்திருந்தது யார்? ஷைத்தான் இப்லீஸ். அப்ப உள்ளத்திலேயே மறைத்து வைத்திருந்தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விதியின்படி மலக்குகளுக்கு கட்டளை சொல்கிறான். அப்ப சுஜூத் என்று எதை நாம் அறிகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு சுஜூதை அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். அப்ப அந்த மலக்குகள் அவர்களுக்கு என்று உருவம் இருக்கிறது, ஒளியினால் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு என்று உருவம் இருக்கிறது. அந்த உருவ அமைப்பில் அவர்கள் ஆதமுக்கு நேரடியாக சஜிதா செய்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி சஜிதா செய்த போது இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்துள்ளது. அவன் பொறுமையும் அடித்தான், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளவும் மறுத்தான். அப்ப அவன் எப்படி மறுத்தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகா கருணையாளன், நரகத்தில் போடுவதாக இருந்தாலும் கூட அந்த நரகவாதி நான் நரகத்திற்குத்தான் தகுதி உடையவன், நரகம் எனக்கு தகுதியானது, நான் தங்குவதற்கு தகுதியான இடம் நரகம்தான், அல்லாஹ் அநியாயமாக என்னை நரகத்தில் போடவில்லை என்று அவனை உணர வைத்துத்தான் அல்லாஹ் ஒருவனை கண்டிப்பதாக இருந்தாலும் கண்டிப்பான். எப்படி அல்லாஹுடைய அந்த தண்டனை நீதமான ஒன்று, அநியாயமான ஒன்று அல்ல என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பாவிக்கும் உணர வைத்துவிடுவான். அப்ப அதற்கு தான் மறுமையிலே விசாரணை, நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படும். அப்ப இப்லீஸ் இப்படி மறுத்த போது உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை ஷைத்தான் ஆகிட்ட, தீயவனாக ஆகிவிட்டாய், தவிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய், விரட்டப்பட்டவனாக ஆகிவிட்டாய், நீ ஓடு என்னுடைய சமூகத்திலிருந்து என்று அல்லாஹ் சொன்னானா என்றால் சொல்லுவேன். என்ன செய்கிறான்? ஏன் பின்னால் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும், தீயவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும், நல்லவர்களுக்கு ஒரு இறைச்சம் ஏற்படுத்த பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த ஷைத்தானிடத்தில் இங்கிலீஷ் இடத்தில் கேட்கிறார், நீ ஏன் சஜிதா செய்யவில்லை? நீ ஏன்? நான் உனக்கு கட்டளையிட்ட போது உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த ஷைத்தான் இரண்டு விஷயங்களை சொல்கிறான். ஒன்று என்ன? லம் அகுல் லிஅஸ்ஜுத லிபஷரின் கலத்தஹு மின் ஷய், மண்ணிலிருந்து படைத்த ஒரு பஷர், ஒரு மனிதனுக்கு நான் சரிதா செய்ய மாட்டேன், அது எனக்கு தகுதி இல்லை. யாருக்கு எது தகுதி என்பதை படைத்த ரப்பு அறிவானா அல்லது படைக்கப்பட்டவன் அறிவானா? அப்ப அவன் இரண்டாவது ரத்தினத்தில் சொன்னான், அனஹரிவு மின்ஹு, நான் இவரை விட சிறந்தவன், இவரைத்தான் எனக்கு நீ சரிதா செய்ய சொல்லி இருக்க வேண்டும் தவிர என்னை இவருக்கு சரிதா செய்ய சொல்வது இந்த கட்டளை சரியில்லை. இன்னால் இல்லையோ இன்னா இதையே ராஜகோன். அப்ப இந்த இரண்டு விஷயங்களுக்குள் மார்க்கு அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஏறக்குறைய பத்து விதமான விஷயங்கள் இருக்கின்றன. சைத்தானுடைய இந்த கூற்றுக்குள் பத்து விதமான ஆட்சேபனைகள் அல்லாவுக்கு, அல்லாவின் மீது பத்து விதமான ஆட்சேபனைகள் இருக்கின்றன. அப்ப அதுல அல் மிலர் வன்னஹல் என்ற, அதாவது கொள்கையை பற்றி பேசக்கூடிய, வழிகட்டவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த விரிவான அகீதாவுடைய புத்தகத்தில் ஆசிரியர் எழுதும்போது யாரெல்லாம் உலகத்திலே வழி கெடுகிறார்களோ அவர்களுடைய வழிகேட்டின் கூற்றை நீங்கள் பார்த்தால் சைத்தானுடைய இந்த பேச்சிலிருந்து வந்ததாக இருக்கும். அதனுடைய மூலம் இங்கிருந்து தான் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுகிறதெல்லாம். இந்த ரெண்டிலிருந்து எத்தனை எழுதுகிறார்கள்? பத்து எழுதுகிறார்கள். முந்தைய வேதங்களிலே அது தெளிவாகவே பத்தாக விவரிக்கப்பட்டிருப்பதாக,
அவர்களுடைய எந்த ஒரு வழிகேடாக இருந்தாலும், அது இஸ்லாமிற்கு வெளியில் உள்ள வழிகேடாக இருந்தாலும் அல்லது இஸ்லாம் என்ற பெயரில் உள்ள வழிகேடாக இருந்தாலும் சரி, புரியுதா இல்லையா? இஸ்லாமிற்கு வெளியிலும் வழிகேடு இருக்கிறது, இஸ்லாம் என்ற பெயரிலும் மக்கள் வழிகேடுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூய மார்க்கமாகிய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் உள்ள இஸ்லாமிலிருந்து எப்போது விலகி சென்று அவர்கள் வழிகேடுகிறார்களோ, அங்கே அவர்களுடைய வழிகேட்டின் அந்த விளக்கங்களை அவங்க சொல்றாங்களா இல்லையா, அதை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது சைத்தானுடைய இந்த பேச்சிலிருந்து வந்ததாக இருக்கும். நீங்க கிளாஸ் முடிச்சோட எந்த ஒரு விஷயத்தை எடுத்து கேட்டாலும் சரி, அது இவங்க ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று சம்பந்தப்படுறதா இருக்கும். எப்படி? ஒன்று என்ன கூறினான், அதா மறுப்பது, ஏற்க மறுப்பது. அப்ப அல்லாஹ் கூறிவிட்டான், ஏற்றுக்கொள். ஏன்? அவன் உன்னை படைத்த ரப்பு. நீ அறவே ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்தாய், அப்போ உன்னை உருவாக்கியவனிடத்திலேயே நீ கேள்வி கேட்கலாமா? உன்னை உருவாக்கி இந்த நிலையில் நீ கேள்வி கேட்கலாமா என்றால் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்கக்கூடாது? ஆட்சேபனை கேள்வி கேட்கக்கூடாது. விளக்கம் கேட்கலாம், யாசகம் கேட்கலாம், உன் தேவையை கேட்கலாம். எந்த கேள்வி கேட்கக்கூடாது? ஆட்சேபனை, உன்னை உயர்த்தி அவனை தாழ்த்தும் விதமாக. அப்ப ரப்பை பார்த்து அந்த ஷைத்தான் அப்படித்தான் கேட்டார், நீ மண்ணால் ஒருவனை படைத்துவிட்டு அவனுக்கு சரிதா செய்ய சொல்வது அது எனக்கு தகுதியானதல்ல. அப்ப இங்க என்ன ஷைத்தான் சொல்கிறான், நீ கட்டளையை மாற்றிவிட்டாய். கட்டளை எப்படி இருக்க வேண்டும்? அவரை எனக்கு சரிதா செய்ய சொல்ல வேண்டும், நீ எப்படி என்னை அவருக்கு சரிதா செய்ய சொன்னாய்? பெருமை அழகு, நான் அவரை விட சிறந்தவன். அதற்கு அவன் சொன்னது, அவரை நீ மண்ணிலிருந்து படைத்தாய், என்னை நீ எறும்பிலிருந்து படைத்தாய். அப்ப அந்த சைத்தான் தனது படைப்பை உயர்வாக கருதினான், தன்னை உயர்வாக கருதினான், அல்லாஹ் படைத்த இன்னொரு படைப்பை தாழ்வாக மொத்தமாக கருதினார். அப்ப பெருமையும் மறுத்தல், என்ன பெருமை மறுத்தல், இந்த ரெண்டும் குஃபுருடைய சிறுக்குரிய வியாதிகள், பெரும் வியாதிகள். இந்த ரெண்டிலிருந்துதான் குஃபுரும் உருவாகிறது, சிறுக்கும் உருவாகிறது, மற்ற வழிகளில் அனைத்தும் உருவாகிறது. அப்ப எதிலே ஈமான் இருக்கிறது, எதிலே இஸ்லாம் இருக்கிறது அப்படியே நேரா நீங்க பாருங்க. ஈமான் நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது. ஈமான் நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது, மறுப்பதற்கு ஆப்போசிட். பெருமை அளித்தது, அதற்கு எதிராக இஸ்லாம் பணிந்துள்ளது. இதை நிராகரிப்பு, இணை வைத்து, அது தொடர்பான வழிகேடுகள். இது எல்லாவற்றுக்கும் ரெண்டுதான் அறிவு, ஒன்னு என்ற ஏற்க மறுப்பது, இன்னொன்று பெருமை கொள்வது. இரண்டாவது இதற்கு எதிரிலே ஈமான் இஸ்லாமை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த ஈமான் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அவருடைய தூதரை நம்பிக்கை கொள்வது, கண்மூடித்தனமான நம்பிக்கையாக அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அப்படியே நம்பிக்கை கொள்வது. இதற்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை என்று சொல்ல மாட்டார். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவர்கள் எப்படியெல்லாம் சொன்னார்களோ அப்படியே நம்பிக்கை கொள்வது, இது அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த நம்பிக்கை. ஞானவான்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்த, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவை கொடுத்த அல்லாஹ்வும் அந்த அல்லாஹ்வால் வஹி கொடுக்கப்பட்ட சூழலும் சொல்லக்கூடிய நம்பிக்கை அவர் அறிவாளி. இரண்டாவது இஸ்லாம். இஸ்லாம் எது? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அப்படியே கட்டுப்பட்டு விடுவது, பணிந்து விடுவது, அவர்களுக்கு முன்னால் பணிவை வெளிப்படுத்துவது. நம்மை விட அவர்கள் அதிகம் அறிந்தவர்கள், எனக்கு தெரிவதை விட அவர்களுக்கு தெரியும், எனக்கு புரிந்ததை விட அவர்களுக்கு புரியும் என்று பணிந்து விடுவது. அப்ப இந்த ஈமான் இஸ்லாம் இருக்குமே ஆனால் நேர்மொழி இருக்கும், பெருமையும் மறுப்பும் இருக்குமே ஆனால் வழிகேடு இருக்கும். அப்ப வழிகேட்டின் வகைகளும், வழிகேட்டின் காலங்களும், வழிகேட்டின் வெளிப்படைகளும் எவ்வளவுதான் வித்தியாசப்பட்டு வித்தியாசப்பட்டு இருந்தாலும் அவற்றின் மூலம் இரண்டுதான், ஒன்று பெருமை அளிப்பது, இரண்டாவது ஏற்க மறுப்பது. அதிலிருந்து தான் குஃபுர் வந்தது, அதிலிருந்து தான் ஷிர்க் வந்தது. அப்ப இதற்கு எதிராகத்தான் ஈமானும் இஸ்லாமும் வைக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப புரியுதுல்ல? அப்ப இந்த அடி இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறான், மூமின்களே பயந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் எடுத்து சொல்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குரான்ல சொல்லப்பட்டுச்சு, அதோட இது முடிஞ்சிருச்சு. குரான் என்ன கதை சொல்லக்கூடிய புத்தகமா? அல்லாஹ் நிச்சயமாக கிடையாது. படிப்பினையின் புத்தகம் இது, பாடத்தின் புத்தகம் இது. அப்ப நீங்கள் யாருடைய வழியை இப்போது பின்பற்றப் போகிறீர்கள்? உங்களுக்கு முன்னாடி ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கிறார். எத்தனை கூட்டத்து? ரெண்டு கூட்டத்து. ஒன்று மலக்குகளுடைய கூட்டம், இன்னொன்று ஷைத்தான் இப்லீஸ் அவருடைய கூட்டாளிகள். இப்ப இந்த ரெண்டு பேரை பாருங்க. இப்ப ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த அதே கண்ணியத்தில் வைத்து விட்டான். யார் அவர்கள்? மலக்குகள். இன்னொரு கூட்டத்தை அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாழ்த்தி சபிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய லானத் மறுமை வரை சபிக்கப்பட்டவர்களாக, பிறகு நரகத்திலே கொழுந்துவிட்டு எரியக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கினால் இபிலீஸும் இபிலீசுடைய கூட்டத்தார். அப்ப மலக்குகள் ஏன் உயர்த்தப்பட்டார்கள்? அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? நான் இதுவரை ஜிப்ரயீலாக, மீகாயிலாக, இஸ்ராஃபீலாக அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு கண்ணியத்திலே இருந்தேன், எனது ரப்பு எனக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தவன் யார்? ஜிப்ரயீலை ஜிப்ரயீலாக ஆக்கியவன் யார்? படைத்தவன் யார்? அல்லாஹ். அப்ப அந்த ரப்பு ஒரு மண்ணிலே ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்துக்கு சஜ்தா செய்ய சொல்கிறார். அப்ப இந்த உருவத்தை கண்ணியப்படுத்துவது ரப்புடைய கட்டளையை ஏற்று செய்யும் போது இது உண்மையில் யாரை கண்ணியப்படுத்தியதாக ஆகும்? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியதாக ஆகும். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக இந்த உருவத்திற்கு சஜ்தா செய்கிறோம். அப்ப அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றார்கள், சஜ்தா செய்தார்கள். அப்ப அவர்களிடத்தில் ஈமானும் இருந்தது, இஸ்லாமும் இருந்தது, அவர்கள் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டார்கள், அங்கீகரிக்கப்பட்டார்கள். அப்ப التحيات لله والصلوات والطيبات السلام عليك ايها النبي ورحمه الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين எல்லா மலக்குகளுக்கும் இன்றுவரை நாம் சலாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு மலக்குடைய பெயரை சொல்லும் பொழுது ஜிப்ரயீல் என்று சொன்னால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்கிறோமா இல்லையா? இந்த துஆவை ஏன் அவர்கள் அடைந்தார்கள்? ஈமானை கொண்டு இஸ்லாமை கொண்டு. அப்ப இப்லீஸ் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறார், மூமின்களால் மக்களால் சபிக்கப்படுகிறான். அவன் செய்த தவறு என்ன? அவன் மறுத்தான், பெருமை அடித்தான். அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு இந்த விஷயத்தை முன்வைக்கிறான். நீங்கள் ஈமான் கொண்டால், இஸ்லாம் கொண்டால், நீங்கள் பணிந்து விட்டால், ஏற்றுக்கொண்டால் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை உங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவான். இல்லை என்றால் சபிக்கப்பட்ட சைத்தானுடைய வழியிலே நீங்கள் சென்று விடுவீர்கள். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் படிப்பினைக்கு பிறகு அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இன்னொரு டெஸ்டை வைத்திருந்தான். அவருடைய விதியின்படி நடக்கின்ற இந்த டெஸ்ட், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன, ஆதமே நீங்களும் உங்களது மனைவியும் சொர்க்கத்திலே வசித்திருங்கள், நல்ல தாராளமாக விரும்பிய விதத்தில் விரும்பிய இடத்தில் நீங்கள் விரும்பியதை எல்லாம் சாப்பிடலாம், ஆனா இந்த மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் வராதீங்க என்று ஒரு மரத்தை அல்லாஹ் சுட்டி காட்டினான். அந்த மரத்துக்கு பக்கத்திலே வராதிங்கன்றான். அதுல உள்ள பழத்தை சாப்பிடுங்க, அது பக்கமே வராதிங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அப்புறம் சாப்பிடுறத பத்தி என்ன யோசிக்கிறது? ஒலா தத்தரபாஹாதி ஹிஷ்ஷஜரா ஃபதகூனாமினல் ஜாலிமீன். அப்ப இந்த கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தால் நீங்கள் அநியாயக்காரர்களாக, தீங்கிழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள், உயிர் ஊதப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி ரப்புக்கு மாறு செய்வார்கள்? மாறு செய்யக்கூடிய எண்ணம் அறவே அவர்களுக்கு இல்லை. அப்ப இந்த ஷைத்தான் அவன் மனதிலே ஒரு பொறாமையை வைத்துக் கொண்டான். பெருமை உள்ளவர்கள் கண்டிப்பாக பொறாமைப்படுவார்கள், பணிவு உள்ளவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள் எந்த விதத்திலும் சரி. இதுவும் ஒரு அடிப்படை. உங்களுக்கு ஒருத்தர் மேல பொறாமை வருதா, அப்ப உள்ளத்துல பெருமை இருக்குன்னு வழங்கிக்கொள்ளு. பெருமையை சுத்த, பெருமையிலிருந்து உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். பெருமை உள்ள உள்ளத்தில் பெருமை உள்ள உள்ளத்திலே விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்காது. யாரும் தன்னை விட முந்தி விடுவதை அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள், பொறாமைப்படுவார்கள். அப்ப பொறாமையிலிருந்து அடுத்து என்ன வரும்? எப்படியாவது பழி வாங்க வேண்டும், அவர்களை மட்டம் தட்டுவது, அவர்களை பழி வாங்குவது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களை வஞ்சித்து விடுவது. இது பெருமை பொறாமையிலிருந்து உருவாகக்கூடிய பெரும் நோய்கள். அல்லாஹ் உள்ளங்களை நமக்கு சுத்தப்படுத்தி தருவானாக. அப்ப இந்த சைத்தான் எப்படியாவது ஆதமை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அதைத்தான் சூரத்தில் ஆறாவுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரொம்ப அழகாக வர்ணித்து சொல்கிறான். அங்கே சைத்தான் என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சத்தியம் செய்கிறான். அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன். யார் மேல சத்தியம் செய்யலாம்? சத்தியம் செய்யலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு யாரும் பொய் சொல்வாங்களா? எப்படி அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு யாரும் பொய் சொல்வார்களா என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்ப ஷைத்தான் அவர்களுக்கு இரண்டு விஷயத்தை சொல்கிறான். ஒன்று என்ன? நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள் அல்லது இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள். அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று தடை பிறப்பித்தான். இப்படி சொன்னா எப்படி இருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு? அந்த சொர்க்கத்திலிருந்து நம்ம வந்து வெளியே போயிடுவோமோ அல்லது வந்து நம்ம இப்படியே ஏதாவது நமக்கு குறை ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்ற ஒரு அந்த நிலையில இருக்கும்போது நீங்க இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் மலக்குகளுடைய அந்த கண்ணியத்தை அந்த நிரந்தர அந்த வாழ்க்கையில நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த கனியை சாப்பிட்டாதான் முடியும். அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் உங்களுக்கு தருதா. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு நன்மையை நாடித்தான் சொல்றேன், நீங்க சொர்க்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சுபஹானல்லாஹ், எப்படி சைத்தானுடைய வழிகேட்டை பாருங்க. அப்ப இதையும் நாம் உங்களுக்கு சொன்னோம், சைத்தான் எப்போதும் தீமையை தீமையின் ஆடையிலே வைத்து உங்களுக்கு காட்ட மாட்டான். சைத்தான் தீமையை தீமையின் ஆடையில் வைத்து காட்ட மாட்டான். அவன் அதற்கு ஒரு டிரெஸ் போடுவான். மது குடிக்கணுமா? கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம். என்ன வாழ்க்கை கொஞ்சம் ஜாலியா இருந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் குடிச்சுக்கிறது. ஆட்டம் போடணும், கூத்து, கும்மாளம், இதெல்லாம் வாழ்க்கை. சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தாதானே ஒரு வாழ்க்கை. எப்படி நம்ம ஒரு அளவோட வைத்துக் கொள்வோமே என்று கொஞ்சம் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அவன் சேத்துல கால் மாட்டின மாதிரி, சகதியில கால் மாட்டின மாதிரி எடுத்துக்கொண்டே சொல்வான் செல்வான். அப்ப எந்த ஒரு தீமையையும் சைத்தான் மக்களுக்கு போதிக்கும் போது அதை தீமை என்று காட்டி அவன் செய்ய வைக்க மாட்டான். அவன் அதை செய்ய வைப்பதற்காக அதற்கு நியாயங்களை கற்பிப்பான். எதற்கு? தீமைகளுக்கு நியாயங்களை கற்பிப்பான். நீங்க ஜினா செய்யறவன் கேட்டா கூட அவன் அதுக்கு ஒரு நியாயம் சொல்வான். திருடுறவன் கேட்டால் அவன் அதுக்கு ஒரு நியாயம் சொல்வான். கொள்ளையடிப்பவனிடத்தில் கேட்டால் அவன் அதற்கு ஒரு நியாயம் சொல்வான். இப்படி கொலை செய்பவனிடத்தில் கேட்டால் அவன் அதற்கு ஒரு நியாயம் சொல்வான். அப்ப நியாயங்கள் எல்லாம் உண்மையில் நீதமாக நேர்மையாக ஆகிவிடாது. சைத்தான் சொல்லக்கூடிய நியாயமும் இருக்கிறது, அல்லாஹ் சொல்லக்கூடிய நியாயமும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய நியாயம்தான் உண்மையான நியாயம், உண்மையான நீதி. சைத்தான் சொல்வதோ அது ஏமாற்றும் வழிகேடும். அப்ப சைத்தான் அவர்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை தான் போட்டால் அல்லாவின் மேல சத்தியம் செஞ்சு வாங்கிட்டான். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, அதாவது முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சைத்தான் தூண்டினானாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலன்னு சொன்ன உடனே மனைவி இடத்துல போய் தூண்டினானாம், மனைவி முதல்ல செஞ்சிட்டாங்களாம், அவங்களுடைய தூண்டுதலின் அடிப்படையினால பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களாம் என்று சொல்வார்கள். அதற்கு குரானிலோ ஹதீஸிலோ மார்க்க ஆதாரங்களில் எந்த விதமான ஒரு குறிப்பும் நமக்கு கிடைப்பது கிடையாது. ரெண்டு பேருக்கு சைத்தான் ஆசையை ஊட்டினான், ரெண்டு பேரையும் தூண்டினான், ரெண்டு பேரும் செய்தார்கள் என்றுதான் குரானிலே சொல்லப்படுகிறது, ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. சரிங்க. இப்ப நம்ம சுருக்கமா தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி தொடர்ந்து போவோம். அப்ப ஷைத்தான் ரெண்டு பேரையும் சரிக வைத்து விட்டான். அவங்க ரெண்டு பேரும் எப்போது சாப்பிட்டார்களோ ஷைத்தான் அந்த இருவரையும் சாப்பிட வைத்து சொர்க்கத்திலிருந்து சருக வைத்தான். அவர்கள் எந்த சொர்க்கத்தில் நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டு மொத்தமா இப்லீஸையும் சரி, அதே போல ஆதம் அலைஹி இஸ்லாம் அவங்களையும் சரி, ஹவ்வா அலைஹி இஸ்லாம் அவங்களையும் சரி, எல்லாம் மொத்தமா நீங்க பூமிக்கு இறங்கிடுங்க வானத்திலிருந்து, இனி நீங்கள் இங்கே இருக்க முடியாது, அங்கே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நான் அவகாசம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இறக்குனா. இங்க பாருங்க, இப்ப அடுத்து நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாடத்தை படிப்பினை வைக்கிறார். அது என்ன படிப்பினை பாடம்? இப்ப இந்த ஷைத்தான் ஒன்று பெருமை அடித்தான், மறுத்தான், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டான். சரி, சபிக்கப்பட்ட உடனே அப்பையாவது திரும்பினானா? அப்பையாவது அவனுக்கு வருத்தம் வந்ததா என்றால் வருத்தம் வரவில்லை. அப்ப அந்த சூரத்துல ஆறாவுடைய வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது படைத்த ரப்பிடத்திலேயே அவன் சேலஞ்ச் செய்கிறான். எப்படி சேலஞ்ச் செய்கிறான்? சபிமா அதுவை தனி, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தால். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்கள் ஒவ்வொரு வழிகேடனையும் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், அவன் தானாக வழிகட்டதாக சொல்லவே மாட்டான். அல்லாஹ் என்ன வழிகெடுத்தான்? எப்படி? இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கட்டளையை மலக்குகளுக்கு சொன்னானோ அதே கட்டளையை இப்லீஸுக்கு சொன்னான். மலக்குகள் கட்டுப்பட்டாலும் இப்லீஸு கட்டுப்படவில்லை, எனவே சபிக்கப்படுகிறான். இப்ப இவன் என்ன சொல்கிறான் அல்லாஹ்விடத்தில்? நீ என்னை வழிகெடுத்தாய், ஃபபிமா அஹ்வைதனி, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தால் நான் இந்த ஆதமுடைய சந்ததிகளை வழிகெடுப்பேன். அப்ப நேர் வழிக்குண்டான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். அதை மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு வழிகேட்டின் அந்த பாதைகளிலே சென்று விட்டு அல்லாஹ் என்னை வழிகெடுத்தான் என்று சொல்வது, இது அல்லாஹுடைய அல்லாஹுவின் மீது பழி போடுவது, தன் தவறை அல்லாஹுவின் மீது பழி போடுவது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில பேரை நீங்க தொழுகைக்கு கூப்பிடுவீங்க, அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ் நாடினா நாங்களும் உங்களை மாதிரி தொழுகையாளி ஆயிடுவோம், அல்லாஹ் நாடினா நாங்களும் உங்களை மாதிரி தொழுகையாளியா மாறிடுவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு நாடுன அல்லாஹ் எங்களுக்கு நாடட்டும், அப்ப நாங்க செய்வோம். இது ஷைத்தானுடைய பேச்சு. யாருடைய பேச்சு இது? ஷைத்தான் அவர்களது உள்ளத்திலே போடுகிறான். அப்ப நீ சாப்பிடும் போது அல்லாஹ் நாடிதான் நான் அல்லாஹ் நாடிட்டு சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கியா? உனக்கு காய்ச்சல் வந்தால் உடல் சுகவீனமாக ஆகிவிட்டால் அல்லாஹ் நாடுதான் நான் டாக்டர்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகாம நீ உட்கார்ந்துருக்கியா? அப்படியெல்லாம் செய்வதில்லை. ஆனா எப்ப இங்கே நேர்வழி வழிகேடு என்று வருகிறதோ, வழிபாடு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது என்று வருகிறதோ, அப்ப மட்டும் அல்லாஹ்வின் மேல பழி போட்டு விட்டு இவர்கள் சும்மா இருந்து விடுவார்களா? அப்ப இது ஷைத்தானுடைய கூற்று. இப்ப அடுத்து பாருங்க, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறான். ஒன்று என்ன? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய செயல், இன்னொன்னு ஷைத்தானுடைய செயல். இதுக்கு முன்னாடியும் அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயங்களை நமக்கு முன்வைத்தார். ஒன்று மலக்குகளுடைய செயல், இன்னொன்னு இப்லீஸுடைய செயல். இப்பையும் அல்லாஹ் ரெண்டு செயலை முன்வைக்கிறார். ஒன்று ஆதம் அலைஹி ஸலாம் அவங்களுடைய செயல், இன்னொன்னு மலக்குகளுடைய இப்லீஸுடைய செயல். அப்ப முதலாவது என்ன? மலக்குகள் அல்லாஹ் சொன்ன உடனே கட்டுப்பட்டுட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, நம்பிக்கை கொண்டுட்டாங்க. அப்ப இப்லீஸ் என்ன செய்தார்? மறுத்தான், பெருமை அடித்தான். இப்ப ரெண்டாவது, அப்ப இப்லீஸ் பாவம் செஞ்சான், இப்லீஸ் பாவம் செய்தான். இப்ப அடுத்து இப்லீஸின் தூண்டுதலால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவம் செய்தார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து பாவம் நிகழ்ந்திருக்குது, அவங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள், இப்லீஸும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அப்ப முன்னாடி நல்ல நிலைமையில் இருந்த இரண்டு பேரை அல்லாஹ் குறிப்பிட்டான், பாவம் செய்வதற்கு முன்னாடி இப்லீஸ் மலக்கு. அப்ப நல்ல நிலையிலேயே அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால்
அங்க மலக்குகளுடைய செயலை செய்ய வேண்டும். நம்பிக்கை கொண்டு கொண்டே இருக்க வேண்டும், கட்டுப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தன்மையிலிருந்து மாறவே கூடாது. இப்லீஸ் மாறினான், பாவம் செய்து விட்டான். இப்ப ஆதம் அலைஹி இஸ்லாம் அவங்களும் பாவம் செஞ்சுட்டாங்க. இப்ப பாவம் செஞ்ச ரெண்டு பேர். இப்ப ஆதம் அலைஹி இஸ்லாம் என்ன செய்கிறார்கள், தான் பாவம் செய்து விட்டோம், ரப்புக்கு மாறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்கிறார்கள். தனது ரப்பிடத்திலேயே திரும்பிவிட வேண்டும். அவனை தவிர இனி தன்னை பாதுகாப்பவரோ, தன்னை ரட்சிப்பவரோ, தன்னை மன்னிப்பவரோ, தன்னை அங்கீகரிப்பவரோ யாரும் இல்லை என்று பாவம் தான் செய்துவிட்டாலும் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான், நான் அவனை விட்டு மீறி போய் வேறு எங்கும் நிம்மதியாக இருக்க முடியாது என்று பயந்து நடுங்கி ரப்பிடத்திலேயே திரும்ப வருவதற்கு கெஞ்சுகிறார்கள். இது ஆதமுடைய செயல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன செய்தான், மன்னித்தான், அங்கீகரித்தான், மன்னித்தான், அங்கீகரித்தான். இப்ப இப்படி என்ன செய்தான், நான் உன்னை சபித்தேன், உன்னை வெளியாக்கி விட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னை அப்படி செஞ்சிடாதே, அல்லாஹ் நீ என்னை அப்படி செய்து விடாதே என்று அவன் திருந்தினானா வருந்தினானா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டானா, இல்லை. மாறாக என்ன சொன்னார், அப்படியா நீ என்னை சபிச்சிட்டியா, எனக்கு ஒரு டைம் கூட நீ நான் என்ன செய்யறேன்னு பாரு. அப்ப அல்லாஹுவால் அவன் சபிக்கப்பட்ட போது அவன் வருந்தவில்லை, அவன் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள் வரை அவனுக்கு சாபத்தை விதியாக்கி விட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வருந்தினார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் எப்படி உன்னை திருப்திப்படுத்த வேண்டும், நான் உன்னிடத்தில் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய வாசகங்களையும் கற்றுத் தருகிறான். அது என்ன, இதே சூரத்தில் ஆறாப்புல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அப்ப இத ஓதி 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 அழுது 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். பல வரலாற்று அறிஞர்கள் தாபியீன்கள்ல முன்னாடி உள்ள வேதக்காரர்களுடைய நூல்களில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் அழுதார்கள் என்ற விளக்கத்தை அவங்க எழுதியிருக்காங்க. சில பேர் 40 வருஷங்கிறாங்க, 40 நாளுங்கிறாங்க. எப்படியோ அதிகமான நாள், அதிகமான ஒரு அழுகை அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னித்து விட்டார். சரி, மன்னித்து திரும்ப அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார். இதனுடைய நீங்க விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் பாக்குறதா இருந்தா சூரா தாஹாவுடைய கடைசி சூரா மரியமா இருக்கு. சூரத் தாஹாவுடைய கடைசியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகா சொல்கிறார். 117 வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட எப்படி பேசினா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க, இதே சம்பவத்தை இன்னும் நல்ல விளக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் தாஹா 20 அத்தியாயத்தினுடைய 117 ஏறக்குறைய ஒரு 126 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இப்ப அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது அவர்களை முன்வைத்து அவர்களுடைய சந்ததிகளுக்கு, ஃபயம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விதியை சொல்கிறார். என்ன, உங்களுக்கு என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். யார் மறுப்பார்களோ, பொய்ப்பிப்பார்களோ, ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுப்பார்களோ, நிராகரிப்பார்களோ, நமது அத்தியாயம் நமது வசனங்களை அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். உலாயிகா ஸஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன். அப்ப இதுவரைக்கும் உள்ள விஷயத்தை நம்ம கொஞ்சம் சுருக்கமா திரும்ப நினைவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால், அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய ஆதாரத்தை சொல்கிறார். தௌஹீதுடைய ஆதாரத்தை சொல்லும் போது தௌஹீது தான் மனித வரலாற்றின் தொடக்கம். புரியுதுங்களா, தௌஹீது தான் மனித வரலாற்றுடைய தொடக்கம். குஃபுரும் ஷிருக்கும் பின்னால் இபிலீசினால் சைத்தானினால் பின்னால் வந்ததே தவிர அது தொடக்கம் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்திவிட்டு
நேர்வழியை தேடக்கூடிய நேர்வழியை தேடக்கூடிய நேர்வழியை விரும்பக்கூடிய தனது ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும், தனது ரப்பை அடைய தன்னை படைத்த இறைவனை அடைய வேண்டும், இரட்சகனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்திலே ஆசை வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வழிகாட்டலை சொல்கிறான். நீங்கள் மலக்குகளுடைய வழியிலே செல்லுங்கள், நம்பிக்கை கொள்வது கட்டுப்படுவது, ஷைத்தானுடைய வழியிலே சென்று விடாதீர்கள், பெருமை அடிப்பது மறுப்பது. அடிப்படையில் நீங்கள் ஆதமை பாருங்கள், நாம் அவரை கண்ணியப்படுத்தினோம், தப்பு செய்தார், இருந்தாலும் அவர் திருந்தினார், மன்னிப்பு கேட்டார், நீங்களும் திருந்துங்கள், மன்னிப்பு கேளுங்கள், நானும் உங்களை மன்னிப்பேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து சொல்வது என்ன, உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப அந்த நேர்வழி என்பது எது, அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் மூலமாகவும் அல்லாஹ் அனுப்பிய தூதரின் மூலமாகவும் கிடைக்கக்கூடியது மட்டுமே நேர்வழி, அதை தவிர அனைத்தும் வழிகேடு. என் புறத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அப்ப அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, மறுமையில் வெற்றி பெறுவது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை வணங்குவது, வழிபடுவது என்ற அனைத்து விஷயங்களும் எங்கிருந்து நமக்கு வர வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து வர வேண்டும், வேதத்திலிருந்து வர வேண்டும், அந்த வேதம் இறக்கப்பட்ட நபிமார்களிடமிருந்து நமக்கு வர வேண்டும். நமது கற்பனையில் உதிக்கக்கூடியது, நமது சிந்தனையில் உதிக்கக்கூடியது வழிபாடாக ஆகாது. புரியுதுங்களா? அப்ப மனிதன் எப்போது தனது சிந்தனையில் உதிப்பதை, தனது அறிவில் உதிப்பதை வழிபாடாக ஆக்கினானோ அப்போது அவன் இறை வைப்பதில் விழுந்து விடுவான், இறை நிராகரிப்பிலே விழுந்து விடுவான், அனாச்சாரங்களிலே அனாச்சாரத்திலே மௌட்டிகத்திலே மூட நம்பிக்கைகளிலே விழுந்து விடுவான். அல்ல பாதுகாப்பான. இன்று தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தார், தங்களை முஸ்லிம்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார், அவர்கள் இந்துக்களைப் போல, மஜூசிகளைப் போல, கிறிஸ்தவர்களைப் போல, யகூதிகளைப் போல, ஏனைய முஷ்ரிக்குகளைப் போல மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே சடங்குகளை, சம்பிரதாயங்களை, அனாச்சாரங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதலை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னக்கும் மின்னி, மின்னி என்றால் என்ன, என்ன பொருள், என் புறத்திலிருந்து, என்னிடம் இருந்து, மின் அப்புறம் யா இடையில இன்னொரு நூல், மின்னி என் புறத்திலிருந்து, என்னிடம் இருந்து உங்களுக்கு உதன் நேர்வழி வரும்போது. அப்ப கண்டிப்பாக அல்லாவிடம் இருந்து வரக்கூடியதுதான் நேர்வழி. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் சொல்லலாம் நேர்வழிய, யாரெல்லாம் தொப்பி வச்சு தாடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க சொன்னாலும் அதுவும் நேர்வழி தான். அவங்க சொன்னாலும் நேர்வழி, எங்கிருந்து அவர்கள் சொல்ல வேண்டும், குரானிலிருந்து சொல்ல வேண்டும், அல்லாவின் வேதத்திலிருந்து அவர்கள் வழிகாட்ட வேண்டும். அறிஞர்களுடைய கடமை என்ன, வேதத்தை எடுத்து மக்களுக்கு போதிப்பது, தூதரின் வழிமுறையை எடுத்து மக்களுக்கு போதிப்பதுதான் அறிஞர்கள் மீது கடமையை தவிர, அறிஞர்கள் தங்களது கருத்தின்படி மக்களை வழிநடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த மக்களை பொறுத்தவரை யாரெல்லாம் தொப்பி வச்சு தாடி வச்சு எதை சொன்னாலும் சரி கேள்வி கேட்காம நம்பிக்கை கொள். அப்ப இது யாருடைய செயல், யூதர்களுடைய செயல், கிறிஸ்தவர்களுடைய செயல், மஜூசிகள் முஷ்ரிக்குகளுடைய செயல். அவர்கள் யாரை தங்களது மத குருக்களாக, மத வழிகாட்டிகளாக நம்புகிறார்களோ அவர்கள் எதை சொன்னாலும் அதை இறை கட்டளையாக நம்பினார்கள், இறை கட்டளையாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த இஸ்ரவேலர்கள் அதிலே முதல் இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெளிவான தௌராத்து கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு இஞ்சியில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த இரண்டையும் தள்ளிவிட்டு தங்களது பாதிரிகள் என்ன சொன்னார்களோ அதுதான் அவர்களிடத்திலே மார்க்கமாக இருந்தது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரவேலர்களை அழைத்து சொல்கிறான், இஸ்ரவேலர்களே என் அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைத்து பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறேன், உங்கள் மீது எவ்வளவு அற்கொடைகளை பொழிந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள், ஊஃபி பியாஹதிக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன், என்னை மட்டுமே நீங்கள் பயப்பட வேண்டும். அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் யார் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மகனார், ஒருவர் இஸ்மாயில், இன்னொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரும் நபிமார்கள், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபிமார்கள். அப்புறம் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் என்று ஒரு குழந்தை பிறப்பார், அவரும் நபியாக ஆக்கப்படுவார் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்து விட்டார். அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் மேல அல்லாஹ் அவ்வளவு பிரியம், நீங்களும் நபி, உங்க மகனும் நபி, உங்களுடைய பேரனும் நபிங்க அப்படின்ட்டான். அப்ப அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கிட்டார். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கரமான நபிமார்கள் இவங்களும் ஒருத்தனர். அப்ப அடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சா, அதோடு மட்டும் நிறுத்த மாட்டோம், இப்ராஹிமே உங்களது சந்ததியில் நபித்துவத்தை நாம் வைத்துக் கொண்டே இருப்போம். அப்ப இஸ்ஹாக் நபியினுடைய மகனார் யாரு, யாக்கூப். யாக்கூப் நபியுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத். அவங்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கிவிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு முறை கேள்வி கேட்கப்படுகிறது, மனில் கரீம், ரொம்ப நோபல் பெர்சன் யார், ரொம்ப கண்ணியத்திற்குரிய சிறந்த மதிப்பிற்குரிய மனிதர் யார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி ரப்பில். அவர்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய மனிதர் தான், ஆனால் எவ்வளவு தன்னடக்கமாக சொன்னார்கள், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். கண்ணியத்திற்குரிய சிறந்த மனிதர் யார் தெரியுமா, அவரும் நபி, அவருடைய தந்தையும் நபி, அவருடைய தந்தையும் நபி, அவருடைய தந்தையும் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களும் நபி, அவங்களுடைய தந்தை யாக்கூப், அவரும் நபி, அவருடைய தந்தை யாக்கூப் இஸ்ஹாக், அவரும் நபி, அவருடைய தந்தை இப்ராஹிம், அவரும் நபி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொல்றாங்க. அப்ப அடுத்து அந்த அரபுகள் கேட்கிறாங்க, யார் ரசூலா, நாங்க இதை பத்தி கேட்கிற வேற ஒண்ணு நினைச்சு கேட்கிறோம் சொல்றேன். அப்ப இந்த இஸ்ஹாக் நபிக்கு பிறந்த யாக்கூப் இருக்காங்கல்ல, இவங்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயீல். இவங்களுடைய குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், எனவேதான் இந்த யாக்கூப் நபியினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், பனு இஸ்ராயீல், இஸ்ராயலுடைய சந்ததிகள். சரிங்களா, அப்ப அல்லாஹு தஆலா கடைசியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுகின்ற வரை, இறுதி நபி அதாவது இஸ்ரவேலர்கள் கடைசி நபியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை பல நூறு நபிமார்களை அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களிலே அனுப்பினான். அப்ப அந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல விசேஷமான சிறப்புகளையும் கொடுத்தான். அப்ப அவர்களோட நமக்கு என்னங்க சம்பந்தம் என்று கேட்டால், ஒன்று மூலப்பிதாவாகிய இப்ராஹிமிலே நாம் எல்லாம் உண்டு கொள்கிறோம். சரியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இஸ்மாயிலுடைய குடும்பத்திலே பிறக்கிறார்கள். யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்ததற்கு காரணமே என்ன, நாங்கள் கடைசி நபி எங்களது வம்சத்திலே அனுப்பப்படுவார் என்றல்லவா நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். பகியம் பைனஹும், அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இதை குறிப்பிடுகின்றான், பொறாமையின் காரணமாக நாங்கள் கடைசி நபி எங்கள் வம்சத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது யாரை நாங்கள் உம்மி மக்கள் என்று, படிப்பறிவில்லாத கல்வி அறிவில்லாத பாமரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த அரபுகளிலே அனுப்பப்பட்டாரே, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரித்தார்கள். அப்ப அந்த இஸ்ரவேலர்களுடைய பல செயல்பாடுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவற்றை கண்டிக்கிறான். ஒரு சமுதாயம் வழிகடுவதற்கு உள்ள அத்தனை அம்சங்களும் இஸ்ரவேலர்களிடத்திலே இருந்தன. அப்ப கடைசி உம்மத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த ஒரு நபி கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்தை முஹம்மதியா இறுதி நாள் வரை, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நல்ல பாதை காட்டக்கூடிய சிறந்த ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன, இருக்கக்கூடாத தன்மைகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தியாக வேண்டும். அப்போதுதான் நாம் சிறந்த உம்மத்தாக நீடித்திருக்க முடியும். அப்ப முன்னாடி உம்மத்தை தப்பு செய்தார்கள், அதை பட்டியல் போட்டு காட்டினால்தான் அந்த தப்புகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள முடியும். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹு தஆலாவுக்கு முந்தைய உம்மத்துடைய தவறுகளை பட்டியல் போட்டு காட்டுறது அல்லாஹ்வுக்கு அது மட்டும் நோக்கம் அல்ல. என்ன நோக்கம்? அந்த தவறுகளை சுட்டி காட்டி கடைசி நபியின் உம்மத்தாகிய நீங்கள் அந்த தவறுகளை விழுந்து விடக்கூடாது. இரண்டாவது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது மதீனாவில் இரண்டு மக்கள் இருந்தார்கள், இரண்டு கூட்டத்தார். ஒருவர் யார்? சரி, அரபு மக்கள். அரபு மக்கள் ரெண்டு பேர், அவுஸ் ஹஜ்ரத் பிரிவினர்கள், அதாவது குலத்தவர்கள், இரண்டு குலத்தவர்கள். சரி, ஒரு பக்கம் அரபுகள் இருந்தார்கள், இன்னொரு கூட்டம் யார் இருந்தார்கள்? யூதர்கள். அரபுகள் முஷ்ரிக்குகளாக இருந்தார்கள், யூதர்கள் அவர்களுடைய அந்த வேதத்தின்படி வழிகட்ட அந்த ஒரு கொள்கையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்ப இந்த அரபுகளை பொறுத்தவரை, முஷ்ரிக்குகளாக இருந்தவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியின் பக்கம் விரைந்து கொண்டே இருந்தார்கள். முதல்ல 6 பேர் வந்தாங்க, அப்புறம் 80 பேர் வர்றாங்க, அப்புறம் இப்படியே 10 10 10 கூடிக்கொண்டே செல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கூட உள்ளார வரமாட்டேங்க. யூதர்களை பொறுத்தவரை இவர்களில் ஒருவர் கூட உள்ளே நுழைவதில்லை. அப்படி யாராவது ஒருத்தர் நுழைஞ்சாலும் அவரை சும்மா உறவு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்தா மதீனாவிலே யூதவர் குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல வம்சத்திலே பிறந்த ஒரு பெரிய அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு சலாம். இவரும் அந்த குலத்தில் வந்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வது போன்று அவர்களிலே பலர் வழிகட்டு சென்றாலும் சிலரும் நேர்வழியை தேடி நீதவான்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி. இது ஆரம்ப காலத்தில் நடக்கிற சம்பவம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்கிறார், நான் மக்கள் யாரை நபி என்று சொல்கிறார்களோ அவர்களை தேடி செல்கிறேன். நான் அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய முகம் ஒரு பொய் சொல்பவரின் முகமாக இருக்கவில்லை, குறி சொல்பவரின் முகமாக இருக்கவில்லை, வழிகட்ட ஒருவரின் முகமாக இருக்கவில்லை. சரி, சற்று நெருங்கி சென்று அவர் என்னதான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்று கேட்டால் அவர் சொல்வதெல்லாம் நல்லொழுக்கமாகவே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மக்களே, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். மக்களே, மக்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். நீங்கள் இரவிலே எழுந்து தொழுங்கள். இப்படி எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் அது ஒரு மனிதனுக்கு இறையச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதாக இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒழுக்கங்களை எல்லாம் கேட்ட அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் சித்தமாக இவர் ஒரு நபியாகத்தான் இருப்பார் என்று முடிவு செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுட்டு அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன், ஆனா உடனே நீங்க இதை இப்ப டிக்ளேர் பண்ணிடாதீங்க. இந்த யூதர்கள் மிகப்பெரிய சதிகாரர்கள், மிகப்பெரிய பொய்யர்கள். இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தாங்க. பொய் சொல்றதுன்னு சொன்னா அவங்களை மிஞ்சிக்க முடியாது. தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். தாயே கொலை பண்ணதா இருந்தா கூட கொலை பண்றதுக்கு தயார். நபிமார்களையே கொலை செய்தவர்கள், தங்களுக்கு சத்தியத்தை போதித்த நபிமார்களையே படுகொலை செய்த ஒரு பெரும் பாவிகள் அவர்கள். அப்ப இவர்களை பற்றி நபியே நீங்க உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்னு சொல்றேன், என்னை கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கோங்க. திரைக்கு பின்னால் என்னை கொஞ்சம் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். யூதர்களை நீங்கள் அழைத்து வர சொல்லுங்கள். அவர்கள் வந்தவுடன் என்னை பற்றி நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், என்னை பற்றி நீங்கள் அவர்களிடத்திலே விசாரியுங்கள், அதற்கு பிறகு என்னுடைய இஸ்லாமை நான் அங்கே பிரகடனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத குலத்துடைய தலைவர்களையும் அங்கு உள்ள முக்கியமான மக்களையும் அழைத்து வர சொல்கிறார்கள். எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாதா தக்கூலூன ஃபீ அப்துல்லாஹி இப்னு ஸலாம், மன் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ஃபீக்கும், அப்துல்லாஹி இப்னு ஸலாமுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அந்த அப்துல்லாஹி இப்னு ஸலாம் என்பவர் உங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா எல்லா யூதர்களும் ஒரே குரல்ல ஹிப்ருனா வபுனு ஹிப்ரினா, எங்களுடைய பெரிய ஆலிம் அல்லவா அவர், எங்களின் பெரிய ஆலிமுடைய மகன் அல்லவா அவர், அவமுனா வபுனு அவமினா, எங்களிலே ரொம்ப கண்ணியத்திற்குரிய ஒரு மனிதர் அல்லவா அவர், எங்களில் மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய மனிதரின் மகன் அல்லவா அவர் அப்படின்னு இப்படியும் சொல்லிக்கிட்டே போறாங்க. அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் என்ன சொல்கிறீர்கள், அவரா இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது, அது ஒரு காலம் நடக்காது, அப்படி அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல்லாஹி இப்னு ஸலாம் திரையிலிருந்து வெளியே வந்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை அவர்கள் சொன்னதுதான் தாமதங்க. அடிச்சானோ பாருங்க யூதர்கள், இவரா, இவர் எங்களிலே கேடுகட்டவர், எங்களில் கேடுகட்டவருடைய மகன், எங்களிலே பெரிய பொய்யன் இவன் தான், எங்களிலே பெரிய பொய்யனுடைய மகன் இவன் தான் அப்படின்னு அத்தாவை சிந்திச்சுட்டு ஆரம்பிச்சிட்டார். அப்ப அந்த சபை அதோடு அப்படியே முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்த்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிரியை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்து இவர்கள் ஏற்பதற்கு நெருங்குவார்களே என்றால் அப்படியே மாட்டிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வழிகேடு ஊறிவிட்டது என்றால் அதற்கு இதுவும் ஒரு அடையாளம். அதற்கு என்ன, இது ஒரு அடையாளம். எப்போது தங்களுக்கு சாதகமாக வருகிறதோ அப்போது சாதகமானவர்களை எடுத்துக்கொள்வார்கள். எப்போது அவர்களே நமக்கு தனக்கு மறுப்பு தெரிவித்தால் அவர்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இப்படி சத்தியத்தை அவர்கள் சொன்னால் அது தமக்கு பாதகமாக இருந்தால் அவர்களை தூக்கி வெளியே எரிந்து விடுவார்கள். இதுதான் அசத்தியவாதிகளுடைய தன்மையாக இருந்தது. சத்தியவாதி என்ன செய்வான், எப்ப நீ இவர் ஒருத்தரை ஏத்துக்கிட்டியோ அவர் சொல்ற சத்தியத்தை எப்போதும் ஏத்துக்க, அது உனக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி. அதை உண்மையான சத்தியவாதிகள் தான் செய்வார்கள், அசத்தியவாதிகள் செய்ய மாட்டார்கள். சாதகமா இருந்தா ஏற்றுக்கொள்வாங்க, இல்லனா எங்க சாதகமா இருக்கோ அங்க சாஞ்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ரவேலர்களை பற்றி உண்டான விளக்கங்களை அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப பார்க்க போனீங்கன்னு சொன்னா இந்த சூரா அல் பக்ராவுடைய இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 150 வசனங்கள் வரைக்கும் யாரை பற்றி அல்லாஹ் மாறி மாறி பேசிக்கொண்டே வருவான், யூதர்களை பற்றி, அப்புறம் இடையிடையே கிறிஸ்துவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். அப்ப முதல்ல அந்த யூதர்களோடு அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்பதையும் அடுத்து அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதையும் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அதாவது ஒரு 46 வசனம் வரைக்கும் சுருக்கமா பார்ப்போம். அப்ப முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்துல மதீனாவில் இருந்த அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை இறக்குகிறார். நபியே நீங்க அவங்களுக்கு ஓதி காட்டுகள் இருக்காது. அப்ப இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு அல்லாஹ் செய்த அற்புதங்களை நீங்க நினைத்து பாருங்கள். அப்ப அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் செய்த அற்புதங்கள்னு. ஆனா உண்மையிலேயே இந்த அற்புதங்கள் யாருக்கு செய்யப்பட்டன, அவர்களுடைய மூதாதைகளுக்கு, அவர்களுடைய முன்னோர்களுக்கு. அப்ப முன்னோர்களுக்கு செஞ்ச அந்த அறுப்படை பின்னோர்களுக்கும் செய்தது போலதான். அப்ப என்னென்ன அறுப்படைகளை அல்லாஹ் செய்தான், அவர்கள் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், அரசர்களை அல்லாஹ் அனுப்பினான், உயர்ந்த மக்களாக அல்லாஹ் ஆக்கினான், குறிப்பாக வேதங்களை எல்லாம் அவர்களுக்கு அந்த காலத்தில் அனுப்பி கொடுத்தான் ஏனைய மக்களுக்கு இல்லாமல். இப்படிப்பட்ட அறுப்படைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மண்ணு செல்வாவோ அல்லாஹ் இறக்கலாம், மேகத்தையும் கொடுத்து அல்லாஹ் நிறைவேற்ற, பின்னாடி எல்லாவற்றையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். என் வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்கள் வாக்கை நான் நிறைவேற்றுகிறேன்.
அப்ப என் வாக்குன்னா என்ன? நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு. அப்ப கடைசி காலத்தில் ஒரு நபி அனுப்பப்பட்டால் அந்த நபியை நம்பிக்கை கொள்வோம்னு சொன்னீர்கள் அல்லவா, அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்ப நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, அதாவது நீங்கள் மாறு செய்த காரணத்தால் சபிக்கப்பட்டீர்கள், இழிவுக்கு ஆளானீர்கள் அல்லவா, அந்த சாபத்தை நீக்கி அந்த இழிவை நீக்கி நான் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பேன். ஆனா அவர்களோ அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கை அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை. அவர்கள் பெரும்பாலானவர்கள் அப்போ ஐயாய பரஹபூன், என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார். அப்ப நீங்க உங்களுடைய பாதிரிகளை பயப்படாதீர்கள், பாதிரிகளை நீங்கள் மன்னர்களை பயப்படாதீர்கள், நீங்கள் மக்களை பயப்படாதீர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை பயப்படுங்கள். அப்ப மூணு விஷயத்தை இந்த 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்ரவேலர்களுக்கு நேமத்துகளை அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். இது நமக்கும் உள்ள கட்டளை தானே, இது இந்த கட்டளை நமக்கும் உள்ள கட்டளை. அல்லாஹ்வுடைய நேமத்துகள் அனைத்தையும், அது தீன் சார்ந்த நேமத்தாக இருக்கட்டும், துன்யா சார்ந்த நியமத்தாக இருக்கட்டும். அப்ப தீன் சார்ந்த நியமத்து என்றால் என்ன? அல்லாஹ் நமக்கு இஸ்லாமை கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு குர்ஆனை கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக அனுப்பினான். இதை நினைத்து நாம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப நம்மள ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு புகழும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் நீ என்னை முஸ்லீம் ஆக்கினாயே, அல்ஹம்துலில்லாஹ் அலா நிஅமத்தில் இஸ்லாம், அல்ஹம்துலில்லாஹ் அலா நிஅமத்தில் குர்ஆன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ குர்ஆனை வழங்கினாயே, அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ரசூலாக தேர்ந்தெடுத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத்திலே நாம் எண்ணி பார்ப்பதென்றால் இந்த நிஅமத்துகளை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப இன்று முஸ்லிம்களிலே பலர் வழிகட்டி இருக்கிறார்களே என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனக்கு நபியாக கிடைக்க பெற்றிருப்பதையோ, குர்ஆனை தனக்கு வேதமாக கிடைக்க பெற்றிருப்பதையோ, இஸ்லாமை தனக்கு மார்க்கமாக கிடைக்க பெற்றிருப்பதையோ ஒரு அருளாக அவர்கள் நினைப்பதில்லை. அப்ப ஒரு அருட்கொடையாக இதை மதிக்காத காரணத்தால் தான் இவற்றை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் நமக்கு கிடைக்கப்பெற்றது ஒரு பெரிய நியமத்தில் நினைத்தால் அந்த நபியை நேசித்திருப்பார்கள், அந்த நபியின் சுன்னாவை தேடியிருப்பார்கள், அந்த நபியினுடைய வழிக்கு மாற்றமாக சென்றிருப்பார்களா? ஒரு காலம் சென்றிருக்க மாட்டார்கள். குர்ஆனை நியமத்தாக அவர்கள் நினைத்திருந்தால் தினந்தோறும் அந்த குர்ஆனை எடுத்து படிப்பார்களா இல்லையா? அந்த குர்ஆனுடைய கல்வியை தேடி செல்வார்களா இல்லையா? அந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுவார்களா இல்லையா? இஸ்லாமிய அவர்கள் நியமத்தாக நினைத்திருந்தால் இதை அவர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா? வாழ்க்கையெல்லாம் உயிரையே கொடுத்தா கூட இஸ்லாம் நம்மை விட்டு பறிபோய்விடக் கூடாது என்று அவர்கள் அதற்காக தியாகங்கள் செய்வார்களா இல்லையா? சொல்லு. இப்போ ஒரு சொத்து கிடைக்குதுங்க, அத்தா சம்பாதிச்சு வச்ச பெரிய வீடு, பெரிய பங்களா, தோட்டம், துறவு, யாராவது அதை இழக்க நினைப்பாங்களா? எப்படியாவது அதை பாதுகாப்போம், எப்படியாவது அதை கரை சேர்ப்போம், தக்க வைப்போம் நினைப்பாங்களா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, துன்யாவை அவர்கள் நியமத்தாக நினைக்கிறார்கள், உண்மையான நியமத்தாகிய இஸ்லாமிய குர்ஆனை நபியை அவர்கள் நியமத்தாக நினைக்கவில்லை. அப்போ அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி நமக்கு சொன்னா, முஸ்லிம்களே உங்களுடைய உண்மையான நியமத்து எது? தீன் இஸ்லாம், குர்ஆன், நபி. அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி, எனது நியமத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தினேன். எது? குர்ஆனை முழுமைப்படுத்தினான், நபியின் சுன்னாவை முழுமைப்படுத்தினான், இஸ்லாமை நமக்கு அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். அடுத்து வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கை நிறைவேற்றுங்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன வாக்கு கொடுத்தோம் முஸ்லிம்கள்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு நம்ம வாக்கு கொடுக்கிறோம், அல்லாஹ் உனது கட்டளைகளின்படி நடப்பேன், உனது தூதருடைய வழியின்படி நடப்பேன். அங்க நம்ம வாக்கு கொடுக்கிறோம், சாட்சியும் சொல்கிறோம் அல்லவா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தௌஹீதுடைய சாட்சியத்திற்குள் நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு மறைந்திருக்கிறது. என்ன வாக்கு? அல்லாஹுவாக உன்னை ஏற்றுக்கொண்டேன், வணக்கத்திற்குரிய இறைவனாக உன்னை ஏற்றுக்கொண்டேன், உனது கட்டளையின் படித்தான் நான் நடப்பேன் என்ற வாக்கு உள்ளே இருக்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சாட்சி சொல்லும் பொழுது, ரிசாலத்துடைய தூதத்துவத்துடைய சாட்சி சொல்லும் போது அங்கே உள்ளே என்ன மறைந்திருக்கிறது? அந்த தூதர் என்னை எப்படி வழி நடத்துகிறார்களோ, என்னை எனக்கு வழிகாட்டுகிறார்களோ, அந்த வழியில் தான் நான் செல்வேன். முஸ்லிம்களுக்கு நாடுகள் மாறுபட்டாலும், மொழிகள் மாறுபட்டாலும், அவர்கள் நாடக்கூடிய வாழக்கூடிய நாட்டிலே கலாச்சாரங்கள் மாறுபட்டாலும் முஸ்லிம்களுடைய வழிமுறையோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாகத்தான் இருக்கும். அதான் அங்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு. அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள். வையாய பரஹபூன், என்னை நீங்கள் பயப்படுங்கள், என்னையே என்னை மட்டுமே பயப்படுங்கள். அப்ப இந்த விஷயத்துல வேற யாரையும் நாம் பயப்படக்கூடாது. நம்மை ஆளக்கூடிய அரசாங்கத்தையோ நம்முடைய பொருளாதாரத்தையோ அல்லது எதிரிகளின் பயத்தையோ நாம் பயந்து விடக்கூடாது. அப்ப எப்போது அல்லாஹ்வுடைய பயத்தை மனிதன் விடுகிறானோ, ஒரு முஸ்லிம் விடுகிறானோ, தனது நாட்டையோ தனது ராணுவத்தையோ தனது அதிகாரிகளையோ அல்லது வறுமையோ இப்படி எந்த ஒன்றை பயந்தாலும் சரி அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிடுவான், இஸ்லாமை விட்டு வெளியேறிவிடுவான். எனவேதான் சிறுக்குடைய வகைகளில் ஒன்று என்ன, அல் ஹவ்ஃப், பயப்படுவது. அல்லாஹுவை மட்டும் பயப்படுவது ஈமான், அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுவது சிறுக்கு. ஹவ்ஃப் அஷ்ருக்கு ஃபில் ஹவ்ஃப் என்று உலமாக்கள் சொல்வார்கள். சிறுக்குடைய ஒரு வகை என்ன, பயம் வைத்து சிறுக்கு வைப்பது, பயம் வைத்து பயத்திலே சிறுக்கு வைப்பது. அல்லாஹ்வை மட்டுமே பயப்பட வேண்டிய ஒருவன் அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுவது. நபியை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கையாக கேட்டான், நீங்கள் மக்களை பயப்படுவீர்கள், நீங்கள் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ் தான். அப்ப ஒரு முஸ்லிம் தனது நாட்டை பயப்படக்கூடாது, ராணுவத்தை பயப்படக்கூடாது, அதிகாரிகளை பயப்படக்கூடாது. இவர்கள் எல்லாம் கடைசியில என்ன செய்வார்கள், ஃபிரௌனை போல மாறுகை மாறுகால் வெட்டி கழுமரத்தில் ஏற்றினாலும் இவர்களால் உயிரைத்தான் பறிக்க முடியும், சித்திரவதைத்தான் செய்ய முடியும். உஹ்துத், அஸ்ஹாபுல் உஹ்துத், அந்த அகல்வாசிகளை அந்த அரசன் கொடுமை செய்தது போன்று நெருப்பில் இட்டு பொசுக்கத்தான் முடியும். அதற்கு மேல் என்ன செய்ய முடியும், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவ மௌத்து இருக்கிறது, எப்படி இருந்தாலும் மௌத்து இருக்கு, கொல்லப்பட்டாலும் மௌத்து, சும்மா மௌத்தா போனாலும் மௌத்து இருக்கிறது. அப்ப மறுமையிலே சொர்க்கம் வேண்டுமென்றால் இஸ்லாமை இழக்காதவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது, ஈமானை இழக்காதவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வஹியாய பரஹபூன். அப்ப இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாமை விட்டு விடுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்தை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள், ஐரோப்பிய கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள், அமெரிக்க கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள், அதெல்லாம் என்ன, இஸ்லாம் என்ற அந்த நேமத்துக்கு முன்னால் அந்த வழிகாட்டலுக்கு முன்னால் அவையெல்லாம் மிகப்பெரிய அசுத்தங்கள், அநியாயங்கள், அநாகரிகங்கள். எதுங்க நாகரிகம், குடிச்சுட்டு இன்னொருத்தனுடைய மனைவியோட டான்ஸ் ஆடுறது நாகரிகமா? மேற்கத்திய இடத்துல என்ன இருக்கிறது இதை தவிர, இன்னும் இப்படியே எடுத்துக்கொண்டே செல்லுங்கள், அநியாயமும் அதுக்கு அளவே கிடையாது. நீதம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அதுவும் நம்மிடத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, அவர்களிடத்தில் நீதம் இருக்குது, அந்த நீதமும் எங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, நமது கலீஃபாக்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டதே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, நம்மிலே சிலர் அதை மறந்து விட்டார்கள், அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப நியமத்தை மறக்கும் போது, அல்லாஹுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருக்கும் போது, அல்லாஹுவை பயப்படாமல் இருக்கும் பொழுது அங்கே ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் இஸ்லாமை விடமாட்டார்கள். இன்றைக்கு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆளுங்களே மக்களுக்கு என்ன சொல்றாங்க, தாடி வைக்காதீங்க, ஏன்னா தாடி வச்சுனா தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு போயிருவானா, தாடி வச்சா தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு போயிருவான், நீ ரொம்ப முஸ்லீமா இருக்கிறத காட்டிக்காத, நீ உனக்கு உனக்குள்ளார வச்சுக்க, ஏன்னா பிரச்சனை முஸ்லீம்னு காட்டினா தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு போயிருவானா. சுபஹான, இப்படி பயந்து 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 அல்லது துன்யாவுக்கு ஆசை வைத்து ஆசை வைத்து தீனை விட்டுக்கொண்டே ஒரு கடைசியில காஃபிரா வாழ்வதற்கும் கூட தயார். யோசிச்சு பாருங்க, நல்லா பாதுகாக்கணும். அப்ப இந்த 40வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் மூன்று விஷயங்களை சொல்கிறான். ஒன்று, எனது அற்புதையை நீங்கள் நினைத்து பாருங்கள், எனது வாக்கை நிறைவேற்றுங்கள், அப்போதுதான் நான் உங்கள் வாக்கை நிறைவேற்றுவேன். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான், நீங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்தால் நான் உங்களை பாதுகாப்பேன். நீங்க இஸ்லாம பாதுகாக்காம இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. அறிவுறுத்துகிறேன், நீங்கள் இஸ்லாமை பாதுகாத்தால்தான் உங்களை பாதுகாப்பவர்களை நாம் உங்களுக்கு ஏற்படுத்துவோம். நாம் உங்களை பாதுகாப்போம். இஸ்லாமை பாதுகாக்காம சில பேர் சொல்லுவாங்க, அவரை ஆட்சியில வச்சுதான் நமக்கு நல்ல எல்லாமே கிடைச்சிடும் சொல்லிட்டு. குப்பை தான் கிடைக்கும், உத தான் கிடைக்கும். எது கிடைக்கும்? சில பேர் சொல்லுவாங்க, உயிரை பணையம் வச்சாவது நாங்க உங்களை ஆட்சியில வச்சிருவோம், நாங்க உயிரையே பணையம் கொடுத்து நாங்க ஆட்சியில கொண்டாந்து வச்சிருக்கோம். எல்லாம் எதுக்கு நீ உயிரை கொடுத்து? இஸ்லாத்துக்கு உயிரை கொடு. எதுக்கு உயிரை கொடு? அல்லாஹ் தரா தீனுக்கு உயிரை கொடுன்னு அல்லாஹ் சொல்றான். லாயிராக இல்லல்லாவுக்கு உயிரை கொடுன்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க காபிருக்கு உயிரை கொடுத்தாங்க, வாங்கிக்க அடி உதய. எதை வாங்கினா? அல்லாஹுக்கு பிறகு. அப்ப ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை காபிரிடத்திலே பணிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை காபிரிடத்தில் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பணிய வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்கு பணிந்தால் அல்லாஹ் அவர்களை பயப்பட வைப்பான், பணிய வைப்பான். நாம் இஸ்லாமை பாதுகாத்தால் எங்களுக்கு இஸ்லாமிய பாதுகாப்பு முதல்ல முக்கியம். எங்களுடைய தீனை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயார் இல்லை. அடுத்ததை பத்தி அப்புறமா தான் பேசணும். முதல்ல இஸ்லாத்தை பத்தி பேசு, முதல்ல எதை பத்தி பேசு? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்களுக்கு நாலு ஐஏஎஸ் வேணும், எங்களுக்கு நாலு ஐபிஎஸ் வேணும், எங்களுக்கு நாலு மினிஸ்டர் வேணும், எங்களுக்கு நாலு எம்பி வேணும். செருப்படி தான் எல்லாம் கொடுக்கோம். என்ன கொடுக்கோமா? செருப்பால் அடிப்பாள். அல்லாஹ் பாதுகாக்க. லா ஹவ்ல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹி அலில் அலீம். புரிய மாட்டேன். இது புரியல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் புரியவில்லை. எல்லாத்தையும் இழக்க தயாருங்க. அடையாளத்தை இழக்க தயார், தொழுகையை இழக்க தயார், இஸ்லாமின் அத்தனை அம்சங்களையும் இழக்க தயார். எங்களுக்கு நாற்காலி வேணும். என்ன வேணும்? அந்த நாற்காலியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ள அறிவுக்கு காரணமாகுவான். அப்ப சென்னியத்திற்குரியவர்களே, சில நம்ம 46 வரைக்கும் பார்க்கலாம்னு நினைச்சோம், ஆனா 40 தான், ஒரு வருஷம் தான் பார்த்தோம். இன்ஷால்லா அடுத்த அமர்வுகளை பார்ப்போம். இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றனவே, மிக கவனமாக நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப மலக்குகளுடைய தன்மையிலே நாம் இருக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், இஸ்லாம் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே ஏதாவது தவறு நடந்து விட்டாலும், நாம் பாவம் ஏதும் செய்து விட்டாலும், உடனே வருந்தி திருந்தி அல்லாவிடத்திலே திரும்ப வேண்டும். அப்ப நேர்வழி என்பதை எங்கிருந்து மட்டுமே நாம் பெற வேண்டும்? அல்லாவிடமிருந்து மட்டுமே பெற வேண்டும். அப்ப அல்லாஹுடைய அருளை நாம் அடைவதற்கு இஸ்ரவேலர்கள் செய்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது. மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வை மட்டுமே பயப்படுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா நல்ல பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் தந்தருவானாக. அல்லாஹ் விரும்பாத வெறுக்கக்கூடிய அத்தனை தீமைகளில் இருந்தும் கெடுதிகளில் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாத்து தருவானாக. இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு நேர்வழிக்கு காரணமாக, நமக்கு மறுமையிலே சாதகமான சாட்சியாக ஆக்கி அருள்வானாக. பாதகமான சாட்சியாக இந்த குர்ஆன் அமைவதிலிருந்தும், இந்த குர்ஆனிலே சந்தேகங்கள் கொள்வதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.